الحمد لله رب العالمين إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار വാർത്തയിലെല്ലാം സിറന്ത വാർത്തയെ അള്ളാഹുടെ വേദമാങ്ങിയ തിരുമറയ അൽ ഖുർആൻ എന്നും വലികാട്ടുതലുകളിൽ കലാചാരങ്ങളിൽ മുൻമാതിരി മിക്ക പിൻപറ്റത്തക്ക വലികാട്ടുതൽ എമ്മുയിരിലും മേലാണ് പെരുമാണാർ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം എന്നവരുടെ വലികാട്ടുതലായ സുന്ന എന്നും വിടയങ്ങളിലെ വ്യവഹാരങ്ങളിലെ മികക്കെട്ട വ്യവഹാരം മാർക്കം എന്ന പേരിലെ ഇന്ന ദീനുൽ ഇസ്ലാത്തുക്കുൾ പുതിയത് പുതിയതാണ് ഉൾപ്പെടുത്തപ്പെടുന്നവൈ ഇവ്വാറു ഉൾപ്പെടുത്തപ്പെടുന്ന ഒവ്വൊരു അംശവും നൂതന അനുഷ്ഠാനങ്ങൾ ഇന്ന നൂതന അനുഷ്ഠാനങ്ങൾ അണയിച്ചും വലികേടുകൾ അണയിച്ചും ഇന്ന മനുഷ്യ സമൂഹത്തെ നാളെ മറുമയിൽ നരകപ്പടുകുലിയൻ പാൽ ഇട്ടു ചെല്ലും എന്ന് അന്നലാറിൽ ഇന്ന പൊന്നാണ വാർത്തയെ കൂടിയവനായി ഇന്നയ ഖുതുബാ പ്രസംഗത്തെ ആരംഭം ചെയ്യുകയാണ് അൻപുക്കുറിയ ഇസ്ലാമിയ സഹോദരങ്ങളെ അള്ളാഹു നിലറിയാറുകളെ അള്ളാഹുടേ മാതരും കൃപയിനാൽ ഇന്ന് പുണിതമാണ് റമളാനുടേ മാതത്തിലെ കാൽപതിച്ച് റമളാനുടേ മാതത്തിന് ഇറുതിക്കട്ടത്തിലേ വന്നിരിക്കുന്നു എങ്ങനെ വിട്ട് റമളാൻ പിരിയാവിടെ ചെല്ല പോകുന്നത് റമളാൻ നാങ്കൾ റമളാനുക്കാ പിരിയാവിടെ ചെല്ല വേണ്ടും അതേമാതിരി റമളാൻ എങ്ങൾക്കാ പിരിയാവിടെ ചൊല്ലക്കൂടിയ നേരം നെരുങ്ങിവിട്ടത് അൻപുക്കുറിയ സഹോദരങ്ങളെ അള്ളാഹു നിലറിയാറുകളെ ഇപ്പടിയാണ് കാലഘട്ടത്തിൽ ഇറുതിക്കട്ടത്തിലേ ഇരിക്കുന്ന നാങ്ങൾ പെരുന്നാളെ എതിർനോക്കിയവുകളായി ഇരിക്കുന്നു പുണിതമാണ് ഇന്ന് നോൻപു പെരുന്നാൾ എന്ന് ചൊല്ലുവാറുകൾ ഇന്ന് നോൻപു പെരുന്നാളെ എതിർനോക്കിയവുകളായി ഇരിക്കുന്ന നാങ്ങൾ പെരുന്നാൾ സംബന്ധമാണ് ചില വിടയങ്ങളെയും അതോട് തുടർന്നുപെട്ട ചില അംശങ്ങളെയും ഇന്നയ ഖുതുബാവിനെ പാർത്താൽ സാല കൊടുക്കുമെന്ന് നിലയ്ക്കുന്നു അൻപുക്കുറിയ ഇസ്ലാമിയ സഹോദരങ്ങളെ അള്ളാഹു നിലനിർത്തിയവരെ ഇന്ന് ഉലകത്തിലെ തോറ്റുവിക്കപ്പെട്ട എന്ത് മാർഗമായി ഇരിക്കലാം ഇന്ന് ഉലകത്തിലെ തോറ്റുവിക്കപ്പെട്ട എന്ത് കോട്പാടാണ് ഇരിക്കലാം എന്ത് മതമാണ് എന്ത് സമയമാണ് ഇരുന്നാലും ഒവ്വൊരു മതത്തിലും ഒവ്വൊരു സമയത്തിലും കൊണ്ടാട്ടങ്ങൾ പെരുന്നാളുകൾ എന്ന് ഒവ്വൊരു ചിഹ്നങ്ങൾ അല്ലത് വർഡത്തിലെ ഒരു കുറിപ്പിട്ട ചില ചിഹ്നങ്ങളെ അവർ വെച്ചിരിക്കുന്നവർ ഇസ്ലാത്തെ പാർത്താൽ ജാഹിലിയ കാലത്തിലെ ഇസ്ലാം വരുവതർക്കു മുന്നാൽ നബികളാറിന്റെ ഉലകത്തേക്ക് നബിയാ അനുപ്പെടുവതർക്കു മുന്നാൽ ജാഹിലിയ കാലത്തിലെ പൽവേറ് കൊണ്ടാട്ട നികൾവുകളും പൽവേറ് കളിയാട്ട നികൾവുകളും ഇന്ന് പെരുന്നാൾ ചിഹ്നങ്ങളാണ് ഇരുന്നത് എന്നതായി നാങ്കൾ ഹദീസുകളിലേ പാർക്കുന്നു എപ്പോഴും നബികളാർ ഇന്ന ഉലകത്തേക്ക് ഇറുതി തൂതറാണ് അനുപ്പപ്പെട്ടാറോ എപ്പോഴും നബികളാർ ഇന്ന മുഴു ഒട്ടുമൊത്ത സമുദായത്തേക്കും നബിയാണ് അനുപ്പപ്പെട്ടാറോ അന്റയ ചിഹ്നം തുടക്കം ഇന്റു വരയ്ക്കും ഏൽ മറുമൈ വരയ്ക്കും ഇന്ന ഉലകത്തിലെ അള്ളാഹുവെ ഈമാൻ കൊണ്ടു നബികളാറെ അള്ളാഹുടേ ഇറുതി തൂതർ എന്ന് ഈമാൻ കൊണ്ട് ഒവ്വൊരു മുസ്ലിമുക്കും വരുടത്തിലെ ഇരണ്ട് പെരുന്നാക്കൾ ഇരണ്ട് കൊണ്ടാട്ട ചിഹ്നങ്ങൾ ഇരിക്കുന്നുണ്ടെന്ന് മുതലാവത് ഇന്ന് നോൻപുടിയ ചിഹ്നത്തെ മുടിച്ചുവിട്ട് 30 ചിഹ്നങ്ങൾ അല്ലെങ്കിൽ 29 ചിഹ്നങ്ങളെയും മുടിച്ചുവിട്ട് അന്ന് ഈദുൽ ഫിത്ർ എന്ന് ചൊല്ലപ്പെടക്കൂടിയ നോൻപു പെരുന്നാളും ஹஜ்ஜுடைய மாதத்திலே பத்தாவது தினத்தில் வரக்கூடிய ஈத் உல் அல்ஹா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஹஜ் பெருநாள், இரண்டு பெருநாட்களும் தான் இவனுடைய கொண்டாட்ட தினங்களாக இஸ்லாத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தினமாக இருக்கிறதை பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடையவர்களே, இப்படி இருக்கிற இந்த இரண்டு பெருநாள் தினங்களிலே அந்த புனிதமான நோன்பு பெருநாளை எதிர்நோக்கியவர்களாக இருக்கிறோம். இந்த நோன்பு பெருநாளிலே முதலாவதாக இந்த நோன்பு பெருநாள் தொழுகையை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை எல்லோரும் பருவ வயதை அடைந்த எல்லோரும் ஆண் பெண்கள் என்ற எவ்வித வித்தியாசமும் இன்றி எல்லோரும் இந்த பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி இருக்கிறதை பார்க்கலாம். இன்றைக்கு சமுதாயத்திலே மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இந்த பெருநாளுடைய தினம் என்பது, இந்த பெருநாளுடைய தினத்திலே தொழுகின்ற இந்த தொழுகை சுன்னா முஅக்கதா, வெறுமனே வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா என்று தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ஐவேளை தொழுகிறோம். சுபஹ், துஹர், அஸர் என்று தொழுகிற இந்த தொழுகைகளை போன்றுதான் பெருநாளுடைய தினத்திலே நாங்கள் தொழக்கூடிய தொழுகையும் அது கட்டாயமான ஒரு தொழுகையாக பரவான ஒன்றாக இருக்குகிறதை பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடையவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக உம்மு அதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், உமிர்னா அன் நுஹ்ரிஜல் அவாதிக, நாங்கள் கன்னி பெண்களாக இருந்தோம். ஒரு பெண்மணி சொல்லுகிறார், உம்மு அதியா என்கிற ஒரு சஹாபி பெண்மணி சொல்லுகிறார்கள், நாங்கள் பெண்மணிகளாக இருந்தோம். எப்படிப்பட்ட பெண்மணிகள்? கன்னி பெண்களாக, திருமணம் முடிக்காத பெண்களாக இருந்தோம். எங்களிலே திருமணம் முடிக்காத கன்னி பெண்களும் இருந்தார்கள், அதே மாதிரி திருமணம் முடித்த பெண்களும் இருந்தார்கள், அதே மாதிரி மாதவிடாய் ஏற்படக்கூடிய பெண்களும் இருந்தார்கள். இந்த எல்லா பெண்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் திரளுக்கு வருமாறு எமக்கு கட்டளையிட்டார்கள், எமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஓடவிட்டார்கள் என்று அந்த சஹாபி பெண்மணி சொல்லுகிறார்கள். யஷ்ஹதுல் ஹைரா, இந்த ரமலானுடைய இந்த பெருநாள் ரமலானை கழித்து விட்டு இந்த நோன்பு பெருநாள் இருக்கிறது. இந்த நோன்பு பெருநாளிலே ஆண் பெண்கள் என்ற எவ்வித வித்தியாசமும் இன்றி பெண்கள் அது மாதவிடாய் ஏற்பட்டு தொழ முடியாத ஒரு நிலை இருந்தாலும் கூட அவர்கள் இந்த தொழும் திடலுக்கு வர வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டாயப்படுத்தி இருப்பதை பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடையவர்களே, இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். எப்படி ஒரு நாளைக்கு ஐவேளை தொழுகைகளை நாங்கள் அல்லாஹ்வுடைய பள்ளி வாயிலே, அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நிறைவேற்றுகிறோமோ, அதே மாதிரி இந்த பெருநாளுடைய தினத்தையும் அல்லாஹ்வுடைய மாளிகையில் நிறைவேற்ற முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிற, அபூ சயீதுல் குதுரி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய தொழுகையை திரளிலே தான் சொல்கிறார்கள். வெட்ட வழி என்று சொல்லப்படக்கூடிய அந்த திரளிலே தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றினார்கள். பள்ளி வாயிலே தொழுவதற்கு எவ்வித ஆதாரமும் கிடையாது. அப்ப முழுமையாக இந்த பெருநாளுடைய தினத்திலே தொழப்படக்கூடிய இந்த தொழுகைகள் திடலிலே ஒளிரங்கமான ஒரு பிரதேசத்திலே தான் இது தொழப்பட வேண்டும் என்பதை நபி வழியாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ்வுடையவர்களே, இன்றைக்கு சமுதாயத்திலே நாங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு எங்களுடைய ஊரிலே அல்லாஹ்வுடைய உதவியினால் பெரும்பாலான மக்கள் இந்த ஒரு நல்ல வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த திடலிலே தொழப்படக்கூடிய தொழுகைக்கு 180% சகோதர சகோதரிகள் கலந்து கொள்கிறார்கள். ஆனால் இன்னும் குறிப்பிட்ட சில சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள், இன்னும் அந்த நபிகளாருடைய சுன்னாவை சரியான முறையிலே புரிந்து கொள்ளாததன் காரணமாக அவர்கள் இன்றும் பள்ளி வாயிலே தொழுது கொள்ளக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கலாம். பள்ளி வாயிலேயும் ஒரு ஜமாஅத் என்றாலும் பரவாயில்லை, ஒரு ஜமாஅத் என்பதை விட 2 அல்லது 3 ஜமாஅத்துகள் பெருநாளுடைய தொழுகை ஒரே பள்ளி வாயிலே இடம்பெறுவதை இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடையவர்களே, இந்த விடயத்திலே நாங்கள் அதிகமாக கரிசனை செலுத்த வேண்டும். நபிகளாருடைய சுன்னா என்ன தெரியுமா? பெருநாளுடைய தொழுகை என்பது ஒரு இடத்திலே தொழுவிக்கப்பட வேண்டும், ஒரு திடலிலே தொழுவிக்கப்பட வேண்டும். அதற்கு ஒரு ஜமாஅத்து தான் என்பதை தெளிவான முறையிலே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடையவர்களே, இரண்டாவது விடயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை எவ்வாறு எமக்கு அமைத்துக் கொள்ள சொல்லியிருக்கிறார்கள்? எங்களுக்கு தெரியும், பெருநாளுடைய தொழுகை என்பது அதற்கு வாங்கி என்று ஒன்று கிடையாது, அத்துக்கள் என்று ஒன்று கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய திடலுக்கு வந்து விட்டார்கள் என்றால் முதல் 2 ரக்அத்துகள் தொழுவிப்பார்கள். அந்த 2 ரக்அத்திலே முதலாவது ரக்அத்திலே 7 தக்பீர்களையும் இரண்டாவது ரக்அத்திலே 5 தக்பீர்களையும் சொல்லி அந்த தொழுகையை முடிப்பார்கள் என்று நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நீங்களடியார்களே, அது சம்பந்தமான தெளிவை தொடர்ந்து நாங்கள் பேசுகிற சில வசனங்களினூடாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளை தொழுவித்து முடிந்ததன் பின்னால் அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பகிரங்கமான ஒரு ஹுதுபா பிரசங்கத்தை செய்வார்கள். எப்படி இந்த ஹுதுபா பிரசங்கங்கள் இருக்கின்றனோ இதே போன்று நீண்ட ஒரு ஹுதுபா பிரசங்கமாக இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் சுருக்கமான முறையிலே பல்வேறு அம்சங்களை அந்த சஹாபாக்களுக்கு அந்த சஹாபி பெண்மணிகளுக்கு ஏவுவார்கள் என்பதையும் ஹதீஸ்களிலே பார்க்கலாம். பினால் ரதியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் சொல்லுகிறேன், அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் இந்த பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடிந்ததன் பின்னால் ஆண்களுக்கு ஒரு பிரசங்கம், பெண்களுக்கு ஒரு பிரசங்கம் என்று இரண்டு பிரசங்கங்களை நிகழ்த்துவார்கள். அதிலே அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறும் அல்லாஹுவை தக்குவா செய்து கொள்ளுமாறும் பெண்களுக்கு செய்கிற உபதேசங்களிலே நீங்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், நரக வேதனையை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள், தசத்தபு அல்லாஹ்வுக்காக நீங்கள் சதகாக்களை அள்ளி அள்ளி கொடுங்கள், தான தர்மங்களை வழங்கிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெருநாளுடைய தினத்திலே அதிகம் அதிகமாக சொல்லுவார்கள் என்பதை நாங்கள் ஹதீஸ்களினூடாக பார்க்கலாம். எனவே முதலாவது தொழுகை, இரண்டாவது ஹுதுபா என்பதுதான் நபி ஒளி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நீங்களடியார்களே, எந்த அளவுக்கு நபிகளார் அந்த பிரசங்கத்தை நிகழ்த்துவார்கள் தெரியுமா? சிரித்துக் கொண்டும் வெறுமனே நபிகளார் குதூகலமான முறையில் அந்த பிரசங்கத்தை நிகழ்த்த மாட்டார்கள். நபிகளார் அந்த ஹுதுபா பிரசங்கத்தை நிகழ்த்துவார்கள் எப்படி தெரியுமா? நபிகளாருடைய கண்கள் எல்லாம், முகங்கள் எல்லாம் சிவத்திருக்கும். எப்படி ஒரு படை தளபதி தன்னுடைய படைக்கு எப்படி எச்சரிக்கை கட்டளைகளை விடுவாரோ அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் கடும் ஆதங்கத்தோடும் ஆவேசத்தோடும் இந்த ஹுதுபா உரையை, இந்த பெருநாளுடைய ஹுதுபா பிரசங்கத்தை செய்வார்கள் என்பதை நாங்கள் ஹதீஸ்களின் ஊடாக பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாளுடைய தினத்திலே இன்னும் சில முக்கியமான சுன்னாக்களை எமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். என்ன அம்சம் தெரியுமா? பெருநாளுடைய தினத்திலே தொழுவதற்கு திடலுக்கு நாங்கள் ஒரு பாதையிலே செல்லுவோம். அந்த பாதையிலே அந்த திடலுக்கு பாதை ஊடாக திடலுக்கு சென்று விட்டோம் என்றால் மீண்டும் எங்களுடைய வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது அதே பாதையால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரமாட்டார்கள். வேறு பாதையை பாவித்து, வேறு ரோடை பாவித்து தான் அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு வருவார்கள். பெருநாளுடைய தினத்திலே நபிகளார் பாதையை மாற்றிக் கொள்வார்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமல் ஈதி யுஹாலிஃபு தரீகா, அல்லாஹ்வுடைய தூதர் பெருநாளுடைய தினங்களிலே பாதைகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒருவராக இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப பெருநாளுடைய தினத்திலே பாதைகளை மாற்றிக் கொள்வதும், ஒரு பாதையிலே சென்றால் வேறு ஒரு பாதையிலே மீண்டும் வீட்டுக்கு திரும்பி வருவது என்பது நபிகளாருடைய சுன்னா என்பதையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடையார்களே, நபிகளார் இன்னும் ஒரு சுன்னாவையும் எமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். என்ன சொன்னா தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய தொழுகைக்கு செல்லுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் பேரீட்டம்பழங்களை ஒற்றைப்படையாக சாப்பிடுவார்கள். பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் பேரீட்டம்பழங்களை ஒற்றை ஒற்றையாக அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிட்டு விட்டுத்தான் அந்த பெருநாள் தொழுகையை தொழுவார்கள் என்பதை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நபிகளார் பெருநாளுடைய தினத்திலே காட்டி தந்த சுன்னாக்கள் எத்தனையோ ஏராளமாக இருக்குகிறதை பார்க்கலாம். இந்த சுன்னாக்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் இருக்கிறதா? வருடாந்தம் இப்படியான ஹுதுபா பிரசங்களை கேட்கிறோம், வருடாந்தம் இப்படியான துண்டு பிரசுரங்கள் வெளியிடப்படுகின்றன. பெருநாளுடைய தினத்திலே நபிகளார் எவ்வாறு இருந்தார்கள் என்பதற்கான எல்லா விதமான வழிகாட்டுதல்களும் அழகான அருமையான வழிமுறைகளும் இன்றைக்கு சொல்லப்பட்டு வருகின்றன. இவைகள் எங்களுடைய வாழ்க்கையில் அமல்படுத்தப்படுகிறதா என்பதை முதலாவது நாங்கள் சிந்திக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுடையார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பு பெருநாளாக இருந்தால் முதலாவது வீட்டிலே சாப்பிட்டு விட்டு இரண்டாவதாக தான் தொழும் திடலுக்கு தொலைச் செல்வார்கள். ஹஜ் பெருநாளாக இருந்தால் முதலாவது தொழுது விட்டு வந்து இரண்டாவதாக தான் சாப்பிடுவார்கள் என்பதும் நபி வலியுடைய அந்த சுன்னாவிலே இருந்து நாங்கள் வழங்கிக் கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுடையார்களே, ஏன் நபிகள் அப்படி வைத்திருக்கிறார்கள்? சுமார் 30 நாள் அல்லது 29 நாள் காலையிலே பசியோடும் தாகத்தோடும் அவன் பசியையும் தாகத்தையும் உணர்ந்த ஒரு மனிதனாக இருப்பான். வேலையின் ஒரு அந்த பசியின் கொடூரத்தை உணர்ந்த ஒரு மனிதனாக இருப்பான். எனவே இப்படி கஷ்டப்பட்ட ஒரு மனிதன் பெருநாளுடைய தினத்திலேயாவது அந்த சந்தோஷமாக இருக்கிற தினத்திலேயாவது சாப்பிட்டு விட்டு அவன் தொழுகைக்காக திடலுக்காக செல்ல வேண்டும் என்பதுதான் நபிகளாருடைய வழிமுறையாக இருக்கிறது. இதனாலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டு விட்டு தொழும் திடலுக்கு செல்லுங்கள் என்று இந்த நோன்பு பெருநாளுடைய தினத்திலே நமக்கு சொல்லி இருப்பதையும் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பெருநாளுடைய தொழுகை இருக்கிறது. இந்த பெருநாளுடைய தொழுகை 2 ரகாத்துகள். இந்த 2 ரகாத்துகள்ல முதலாவது ரகாத்துல 7 தக்பீர்கள் சொல்லப்படும். அல்லாஹு அக்பர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தக்பீர்கள் 7 முறை சொல்லப்படும். இந்த 7 முறைகள் முதலாவது முறை சொல்லும் பொழுது தக்பீரத்துல் இஹ்ராம் என்று சொல்லுவார்கள். இந்த தக்பீரத்துல் இஹ்ராம் என்று சொல்லப்படக்கூடிய முதலாவது தக்பீர் சொல்லும் பொழுது அல்லாஹு அக்பர் என்று எங்களுடைய 2 கைகளையும் உயர்த்தி நாங்கள் தக்பீரை கட்டிக்கொள்ள வேண்டும். இது நபிகளாருடைய சுன்னாவாக இருக்கிறது. அடுத்த 7 தக்பீர்களுக்கு மத்தியில் எங்களுடைய கைகளை நாங்கள் உயர்த்துவதா இல்லையா என்பதை பார்க்கும் பொழுது உலமாக்கள் அதிலே கருத்து வேறுபாடு கொண்டவர்களாகவும் அபிப்பிராய பேதங்கள் கொண்டவர்களாகவும் இருப்பதை பார்க்கலாம். உலமாக்களுக்கு மத்தியிலே பல்வேறு கருத்துக்கள் காணப்பட்டாலும் அதிலே ஏற்றமான ஒரு நல்ல கருத்தாக அந்த 7 தக்பீர்களுக்கு மத்தியில் கையை உயர்த்த தேவையில்லை என்பதுதான் நிறைய உலமாக்கள் பத்துவாக்களாக வெளியிடுவதை பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு சமுதாயத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள். தக்பீர் என்று சொன்னால் தக்பீர் கட்டுவது கிடையாது. அரபு மொழியிலே கப்பர என்ற சொல்லுக்கு அல்லாஹு அக்பர் என்று சொன்னான் என்றுதான் அர்த்தம். கப்பர என்பதற்கு தக்பீர் கட்டுதல் என்ற அர்த்தம் கிடையாது. எங்களுடைய சமூகம் 7 தக்பீர்கள் என்று சொன்னால் தக்பீர் என்றாலே கட்டுதல். அப்ப எனவே 7 தக்பீரையும் கையை உயர்த்தி கட்டித்தான் நாங்கள் சொல்ல வேண்டும் என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அரபு மொழியிலே கப்பர என்பதற்கான பொருள் அல்லாஹு அக்பர் என்று சொன்னான் என்பதுதான் பொருள். தக்பீரை கையை உயர்த்தி கட்டுவதற்கு கப்பர என்று சொல்லப்பட மாட்டாது. மேலதிகமாக இன்னொரு வாசகம் வர வேண்டும். கப்பர வரபாயதைஹி, அல்லாஹ்வுடைய தூதர் தக்பீரை சொல்லி 2 கைகளையும் உயர்த்தினார்கள் என்று வந்தால்தான் அங்கே அந்த விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடையவர்களே, கருத்து வேறுபாடுள்ள ஒரு பிரச்சனையாக இருப்பதனால் இதுல எங்களுக்கு அதாவது உலமாக்கள் யாரும் எந்த ஆய்வுகளை சொல்லுகிறார்களோ அந்த ஆய்வுகளில் எந்த விடயம் உங்களுடைய கருத்துக்கு நன்றாகப்படுகிறதோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது நபிகளாருடைய சுன்னாவாக இருக்கிறதை பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடையவர்களே, 2வது அந்த ரக்காத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 தக்பீர்களை சொல்லி இருக்கிறார்கள். இந்த 5 தக்பீர்களையும் சொல்லிவிட்டு முதலாவது ரக்காத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அஆலா என்று சொல்லப்படக்கூடிய அந்த சூராவையும், 2வது ரக்காத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஹல் அதாக ஹதீதுல் காஷியா என்ற சூராவையும் ஓதி இருக்கிறார்கள். இதைவிட பெரிய சூராக்களையும் நீண்ட சூராக்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதியதாக சஹீஹுல் புகாரியிலே சில செய்திகளை பார்க்கலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா காஃப் ஹாமீம் ஜுஸூலிலே வருகிற அந்த காஃப் வல் குர்ஆனில் மஜீத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சூராவை முதலாவது ரகாத்திலும், இக்தரபத்தி ஸாஅத்து வன்ஷக்கல் கமர் சூரா கமர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சூராவை 2வது ரகாத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஹதீஸ்களினூடாக விளங்கிக் கொள்ள முடியும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகளார் ஒவ்வொன்றுக்கும் அழகான முறையிலே வழிமுறைகளை எமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த பெருநாளுடைய தினத்தில் இருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான விடயம், பெருநாளுடைய தினம் ஜும்மாவுடைய தினமாக வந்தால், பெருநாள் வெள்ளிக்கிழமை தினத்திலே பெருநாளுடைய தினம் வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் அதிலேயும் முஸ்லிம்களுக்கு சலுகைகளை வழங்கி இருப்பதை பார்க்கலாம். ஜும்மாவுடைய தினமும் பெருநாளுடைய தினமும் ஒன்றாக வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இரண்டையும் சொல்லக்கூடியவர்கள் தொழுது கொள்ளலாம். இரண்டையும் தொழுவதற்கு சந்தர்ப்பம் உள்ளவர்கள் அல்லது விருப்பமானவர்கள் இரண்டையும் தொழுது கொள்ளலாம். அதற்கு மாற்றமாக பெருநாளுடைய தொழுகையை ஒருவர் தொழுது விட்டால் அவர் ஜும்மாவுக்கு தொழாமலும் இருக்கலாம். அப்ப பெருநாளுடைய தொழுகையை தொழுபவர் ஜும்மாவை தொழாமல் இருப்பதற்கு அவருக்கு சலுகை வழங்கப்படுகிறது என்பதையும் நபிகளாருடைய சுன்னாவினூடாக எமக்கு புரிந்து கொள்ளலாம். ஏன் நபிகளார் இப்படியான சில விடயங்களை எமக்கு சலுகைகளாக தந்திருக்கிறார்கள்? பெருநாளுடைய தினத்திலே அந்த பெருநாளை தொழுதுவிட்டு அதே மாதிரி ஹுத்பாவையும் தொழுவது அவ்வளவு சிரமமான காரியம் அல்ல. ஆனால் நபிகளார் எதற்காக எமக்கு தந்திருக்கிறார்கள் தெரியுமா? பெருநாளுடைய தினம் என்பது சந்தோஷமாக இருக்கக்கூடிய தினம். சொந்தக்காரர்கள் உறவினர்களுடைய வீட்டுக்கு சென்று குதூகலமான முறையில் நபிகளார் அனுமதித்த முறையில் உறவாடிக் கொள்ளுகிற ஒரு காலம். எனவே நீங்கள் பெருநாளுடைய தொழுகையை தொழுது விட்டீர்களா, ஜும்மா தொழுவது உங்களுக்கு கட்டாயம் கிடையாது. ஜும்மாவை தொழாமல் நீங்கள் விட்டு விடுவதற்கான சந்தர்ப்பமும் உங்களுக்கு இருக்குகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொல்லித் தந்திருப்பதை பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு சமுதாயத்திலே ரமலானுடைய மாதம் ஆரம்பத்திலே இருந்து 28 வரைக்கும் எங்களுடைய சகோதரர்கள் அல்லது எங்களுடைய சிறார்கள் முழுமையான முறையிலே அல்லாஹுவை வணங்கி வழிபடுகிறார்கள். இரவு நேர தொழுகைகளிலே அதாவது அதில் எந்த விதமான குறைபாடுகளும் செய்யாமல் நேரகாலத்தோடு தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எங்களுடைய சமூகத்திலே இருக்கிற மிகப்பெரிய ஒரு குறை என்ன தெரியுமா? பெருநாள் நாளைய தினம், பெருநாள் நாளைக்கு வரப்போகிறது என்று பிறை காணப்பட்டு விட்டால் அன்றைய தினம் எங்களுடைய சமூகம் யாருமே தூங்குவது கிடையாது. அன்றாக செய்திகளை கற்றுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை 28 நாளும் அல்லது 29 நாளும் முழுமையாக அமுல்படுத்தி வந்த நாங்கள் பெருநாளுடைய குறை தென்பட்டு விட்டது என்கிற செய்தி கேள்விப்பட்டவுடன் அன்றைய தினம் நாங்கள் யாருமே தூங்குவது கிடையாது, தேவையான பொருட்களை நாங்கள் வாங்கிக் கொள்வதும் அல்லது நாளை பெருநாளுடைய தினத்துக்காக தயாராகிக் கொள்வதுமாக அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டும் உலாவிக்கொண்டும் திரிவோம். இதில் நிறைய பேர் இருக்கிறார்கள், குறிப்பாக எங்களுடைய வாலிப சகோதரர்கள் அன்றைய தினம் இரவு முழுக்க அந்த பாதைகளிலே அரட்டை அடித்துக் கொண்டும் வீணான முறையில் பட்டாசுகளை கொளித்துக் கொண்டும் வீணான முறையில் அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல்களை ஏற்படுத்திக் கொண்டிருந்தும் இருப்பதை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை ஒழுங்காக ஆராயக்கூடிய ஒரு மனிதன் நபிகளாருடைய சுன்னாவை பார்த்தால் வீணான முறையில் அந்த இரவை கழித்ததாக நாங்கள் காணவில்லை. எந்த அளவுக்கு எங்களுடைய சமூகம் அன்றைய தினத்தை வீணாக கழிக்குகிறது என்றால் இரவு முழுக்க சுத்துகிறார்கள், இரவு முழுக்க பாதையிலே அரட்டை அடித்து திரிந்துவிட்டு சுமார் 3 மணி அல்லது 3.5 மணிக்கு வீட்டிலே வந்து தூங்குகிறார்கள். காலையிலே சுபமும் இல்லாமல் தூங்கிவிட்டு 8 மணிக்கு பள்ளிவாயலுக்கு சென்று பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள். இதுதானா நபிகளாருடைய வழிமுறை? இதுதானா நபிகளார் எனக்கு காட்டித் தந்த வழிமுறை? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது பெற்றோர்கள் நன்றாக ஒன்றை வழங்கிக் கொள்ள வேண்டும். பிள்ளை சந்தோஷமாக இருக்கத்தான் வேண்டும், என்னுடைய பிள்ளை நன்றாக பெருநாளை கொண்டாடத்தான் வேண்டும். அதற்காக பட்டாசை நாங்கள் வாங்கிக் கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. பட்டாசினால் மனிதனுக்கு தீங்குதான் ஏற்படுகிறதே தவிர எந்த விதமான நலமும் அதிலே ஏற்படுவது கிடையாது. சின்ன பிள்ளை பட்டாசை எப்படி கொளுத்துவது என்று தெரியாமல் அவன் கொளுத்துகிற பொழுது கையிலே அது வடித்து பெரிய காயங்களை ஏற்படுத்துகிற காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்றால் அன்றைய தினம் அந்த பெருநாளுடைய தினத்தன்று நாங்கள் வைத்தியசாலைக்கு சென்றால் நிறைய பேர் இந்த பட்டாசுகளினால் பாதிக்கப்பட்டு காயங்களுக்குள்ளான பேர் நிறைய பேர் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பார்கள். எங்களுடைய ஊரிலே பெரிய அளவுக்கு இல்லாவிட்டாலும் ஏனைய பிரதேசங்களில் இது பறந்து விரிந்து காணப்படுகிறதை பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகளாருடைய சுன்னாவை முழுமையாக அமல்படுத்தி வந்த நாங்கள் 28 தினமும் 29 தினமும் அல்லாஹ்வுக்காக பசித்து தாகித்து எங்களுடைய இச்சைகளை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்த நாங்கள் அன்றைய இறுதி தினத்திலையும் அல்லாஹ்வுக்காக பொறுமையோடு இருந்து கொள்ள வேண்டும். வீண் அதாவது அல்லாஹ் விதித்த வரம்புகளை எல்லை மீறி செல்லக்கூடாது என்பதை இந்த இடத்திலே நாம் கட்டாயமாக சொல்லிக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருநாளுடைய தினம் என்றாலே அங்கே பட்டாசு இல்லை என்றால் அங்கே குதூகலம் இருக்காது, பட்டாசு இல்லை என்றால் கொண்டாட்டம் என்ற ஒன்று இருக்காது என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான நிறைய வழிகாட்டுதல்களை எமக்கு சொல்லி தந்திருப்பதை பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருநாள் நெருங்கிவிட்டதா? இன்னும் ஒரு முக்கியமான சுன்னாவையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொல்லி தந்திருப்பதை பார்க்கலாம். என்ன சொல்லுகிறார்கள்? ஜகாத்துல் ஃபித்ர் அல்லது சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த முக்கியமான சுன்னாவை அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமையாக்கி இருப்பதை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹுல் புகாரி, சஹீஹு முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பரவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரி சாஅம் மின் தம்ரின் வ சாஅம் மின் ஷயீர். அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை, இந்த சதகத்துல் ஃபித்ரை இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆணின் மீதும், ஒவ்வொரு பெண்ணின் மீதும், ஒவ்வொரு அடிமையின் மீதும், ஒவ்வொரு சுதந்திரமான ஒரு மனிதன் மீதும், ஒவ்வொரு சிறுவனின் மீதும், ஒவ்வொரு பெரியவரின் மீதும், இவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கி இருக்கிறார்கள். எதை கொடுத்தார்கள் தெரியுமா? சாஅம் மின் தம்ரின், ஈத்தம்பளங்கள் சொல்கிறோமே பேரீத்தம்பளங்களிலே ஒரு சாஅ, அதே மாதிரி பார்லியிலே ஒரு சாஅ, அதே மாதிரி நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோதுமையிலே ஒரு சாஅ, இந்த ஜகாத்துல் ஃபித்ராக ஸதகத்துல் ஃபித்ராக நபிகளார் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இப்ப எங்களுக்கு தேவையான விடயம் என்ன தெரியுமா? இந்த சாஅ என்றால் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த சாஅ என்பது ஸதகத்துல் ஃபித்ராக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாஅ என்றால் உலமாக்கள் சொல்லுகிறார்கள், இந்த சாஅ என்பதற்கு ஒரு அர்த்தத்தை நாங்கள் பார்த்தால், ஒரு மனிதன், சாதாரணமான ஒரு மனிதனுடைய கையினால் அவன் நான்கு தடவைகள் அவனுடைய கையினால் அள்ளி போடக்கூடிய இந்த அளவுக்கு தான் சாஅ என்று சொல்லலாம். அரபி இன்றைக்கு எங்களுடைய அளவை நிறுவையை வைத்து ஒத்து பார்க்கும் பொழுது சுமார் 2.5 கிலோ அளவு இந்த ஒரு சா என்று சொல்லலாம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தவர்களின் எண்ணிக்கையை கணக்கெடுத்து ஒவ்வொருவருக்கும் சுமார் 2.5 கிலோ நாங்கள் இந்த சதகத்துல் ஃபித்ர் வழங்க வேண்டும். இது நபிகளாருடைய சுன்னா. நபிகளார் இந்த சதகத்துல் ஃபித்ரை எப்பொழுதும் வழங்கி இருக்கிறார்கள். திருநாளுடைய அந்த ரமலானுடைய ஆரம்ப தினத்திலே இருந்து இந்த சதகத்துல் ஃபித்ரை கொடுப்பது கிடையாது. இன்றைக்கு சமுதாயத்திலே ஒரு பழக்கம் இருக்கிறது, ரமலான் வந்துவிட்டால் ஃபித்ரா அரிசி கேட்டு வருவார்கள். வீட்டுக்கு எல்லோரும் ஃபித்ரா அரிசி கேட்டு வருவார்கள் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, நபிகளாருடைய சுன்னாவை சரியாக ஆராய்ந்து பார்க்கும்போது சதகத்துல் ஃபித்ர் என்பது பெருநாளுடைய தினத்துக்கு முந்திர இரவு. எப்படி? பெருநாளுடைய தினத்துக்கு முந்தின இரவுதான் இந்த சதகத்துல் ஃபித்ர் வழங்க வேண்டும். ஆனால் சஹாபாக்கள் பெருநாளுடைய தினத்துக்கு ஒரு நாள் அல்லது 2 நாள் முந்தி இந்த சதகத்துல் ஃபித்ரை கொடுத்திருக்கிறார்கள். தேவை ஏற்பட்டால் ஒரு நாள் அல்லது 2 நாள் முந்தி கொடுக்கலாம். அதற்கு முன்னால் சதகத்துல் ஃபித்ர் என்பது நபிகளாருடைய வழிமுறையில் அந்த அதற்கு முன்னால் கொடுக்கப்படவில்லை. நபிகளார் சதகத்துல் ஃபித்ரை கொடுத்தது இந்த நாளைக்கு பெருநாள் என்றால் இன்றைய தினம் இரவுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சதகத்துல் ஃபித்ரை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஹதீஸ்களின் மூலமாக பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, எதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சதகத்துல் ஃபித்ரை கடமையாக்கி இருக்கிறார்கள்? அதையும் சொல்லித்தராங்க, அதையும் அல்லாஹ்வுடைய தூதரமைக்கு சொல்லித் தருகிறார்கள். 30 நாளும் நோன்பு நோற்றிருப்போம், அல்லாஹ்வுக்காக பசித்திருந்திருப்போம், அல்லாஹ்வுக்காக தாகித்திருந்திருப்போம், எங்களுடைய உள்ளத்திலே இருந்த கசடுகள் எல்லாம், எங்களுடைய உள்ளத்திலே இருந்த பாவங்கள் எல்லாம் நீங்கி போவதற்கு நாங்கள் இந்த சதகத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். இது ஒன்று. இரண்டாவது விஷயம், அந்த பெருநாளுடைய தினத்திலே நிறைய பேர் சந்தோஷமாக இருப்பார்கள். அவர்களுக்கு தேவையான புத்தாடைகளை வாங்கிக் கொண்டும் நாளைய தினம் பெருநாளுடைய தினத்திலே சாப்பிடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நிறைய வீடுகளிலே இருக்கும். ஆனால் சமுதாயத்திலே சிலர் இருப்பார்கள், குறிப்பிட்ட சிலர் பெருநாளுடைய தினத்தில் கூட அவர்கள் சாப்பிடுவதற்கு வசதி இல்லாதவர்களாக இருப்பார்கள். அந்த அளவுக்கு வறுமை கோட்டின் கீழ் வாழக்கூடிய நிறைய பேர் சமுதாயத்திலே இருப்பார்கள். இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் கவனித்ததனால் தான் நபிகளார் சொல்லுகிறார்கள், அதாவது அந்த நபிகள் சொல்லுகிறார்கள், மிஸ்கீன்களுக்கு, அந்த சமுதாயத்திலே ஏழைகளாக எளியவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சதகத்துல் ஃபித்ரை அன்றைய தினம் இரவு, நாளை பெருநாள் என்றால் இன்றைய தினம் இரவு நீங்கள் கொடுத்து உதவுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வருகிறதை பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, இன்றைக்கு இந்த சதகத்துல் ஃபித்ர் என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் தான் தான் கொடுக்க வேண்டும் என்பதை விட ஒரு கூட்டாக சேர்ந்து இந்த சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கப்பட்டால் அதுவும் மிக்க பிரயோசனம் உள்ளதாக ஒரு நல்ல விஷயமாக அமைந்து விடுகிறதை பார்க்கலாம். ஏனென்றால் நிறைய வறுமை கோட்டில் உள்ளவர்களை ஒவ்வொருவரும் தனியாக அடையாளம் கண்டு கொடுத்தால் சில பேர் ஒருவருக்கு ஒரு ஏழைக்கு 4, 5 அல்லது 6 பார்சல்கள் போய் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றன. இதுதான் தனியா கொடுப்பதற்கான, தனியை கொடுப்பதில் இருக்கிற மிகப்பெரிய விளைவு. ஆனால் கூட்டாக சேர்ந்து ஒரு பள்ளி வாயிலே வளமை போன்று ஏற்பாடு செய்திருக்கிற அந்த கூட்டாக இந்த சதக்கத்தில் சிதறை ஒன்றாக சேர்த்து சமுதாயத்திலே அல்லது எங்களுடைய பகுதியிலே இருக்கக்கூடிய ஏழைகளை அந்த பிறநாளுடைய தினத்தில் கூட சாப்பிடுவதற்கு வசதி இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய ஏழைகளை இனங்கண்டு அவர்களுக்கு நாங்கள் இந்த பள்ளி வாயிலூடாக கொடுப்பதனால் நிறைய பிரயோசனத்தை சமுதாயத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் இந்த பள்ளி வாயிலும் கூட சுமார் 5 அல்லது 4 வருடங்களாக தொடர்ந்து இந்த சதக்கத்துல் ஃபித்ர் ஒன்று சேர்க்கப்பட்டு வருகிறதை பார்க்கலாம். இந்த சதக்கத்துல் ஃபித்ர் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவாக இருப்பதனால் ஒவ்வொருவரும் கட்டாயமாக இந்த சதக்கத்துல் ஃபித்ரை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இதுல யாரும் பின்வாங்கி விடக்கூடாது. ஒரு குடும்பத்தில வாப்பா உம்மா அதே மாதிரி பிள்ளைகள் என்று 8 பேர் இருக்கிறார்கள் என்றால் 8 பேருக்கும் ஒருவருக்கு 2.5 கிலோ என்ற கணக்கின்படிக்கு நாங்கள் இந்த சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டும் என்பது நபிகளாருடைய சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஒரு துண்டு பிரசுரம் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் எல்லா விடயங்களும் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். அந்த துண்டு பிரசுரங்களை நாங்கள் பார்த்துவிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய இந்த சதக்கத்துல் ஃபித்ரை இயலுமான வரையில் கூட்டாக இந்த பள்ளி வாயிலினூடாகவோ அல்லது கூட்டாக சேர்ந்து இயங்கக்கூடிய ஏதாவது ஒரு அமைப்பினூடாகவோ நாங்கள் இந்த சதக்கத்துல் ஃபித்ரை கொடுப்பதன் மூலம் அல்லாஹ்விடத்திலே நிறைய கூலியை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதை பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாளுக்கென்று எமக்கு நிறைய அம்சங்களை காட்டி தந்திருக்கிறார்கள். பெருநாளுடைய தினத்திலே நாங்கள் குடும்ப உறவினர்களுடைய வீட்டுக்கு போவோம், சொந்தக்காரர்களுடைய வீட்டுக்கு போவோம், நண்பர்களுடைய வீட்டுக்கு போவோம். நாங்கள் பெருநாளுடைய தினத்திலே எங்கே சென்றாலும் எங்களுடைய தொழுகைக்கு அங்கே அது பங்கமாக அமைந்து விடக்கூடாது. காலையிலே நன்றாக சுத்திவிட்டு ஒரு 11-11.5 மணிக்கு வீட்டிலே வந்து தூங்குகிறோம். மீண்டும் அசர தொழுகைக்காகத்தான் எழுந்துகிறோம். அங்கே துஹரு தொழுகை மொத்தமாக பாழாக்கப்படுகிறதை பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு கொண்டாட்டம் என்பதனால் தொழுகைக்கு எந்த விதமான கொண்டாட்டமும் கிடையாது. தொழுகை வளமை போன்று நிகழ்த்தப்பட வேண்டும், தொழுகை வளமை போன்று ஜமாஅத்துடன் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை நாங்கள் கட்டாயமாக கண்ணும் கருத்துமாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாளுடைய தினத்திலே எம்மை எவ்வாறு இருக்க சொல்லி இருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து அல்லாஹ்விடத்திலே அதிகமான நன்மைகள் பெற்ற சமூகமாக மாறுவதற்கு எல்லாமல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين فلا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف المرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரமலானுடைய மாதத்திலே மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காலகட்டத்திலே தூக்கத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தன்னுடைய அந்த கீழாடையை தன்னுடைய சாரத்தை அப்படியே இறுக்கி கட்டி எந்த அளவுக்கு முழுமையாக தன்னை இபாதத்துக்காக ஒதுக்கி இருந்தார்களோ அந்த காலகட்டத்திலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலகட்டத்திலே நபிகளார் சில முக்கியமான செய்திகளை எமக்கு சொல்லி தந்திருப்பதை பார்க்கலாம். இந்த ரமலானுடைய இறுதிப்பத்து என்று வந்துவிட்டால் அந்த ரமலானுடைய இறுதிப்பத்திலே ஒற்றைப்படையான இரவுகளில் இந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படக்கூடிய 1000 மாதங்களை விட சிறந்த இந்த இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், சஹீஹுல் புகாரியிலே இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது, நபிகளா சொல்லுகிறார்கள் லைலத்துல் கத்ர் இரவு இந்த தினம்தான் என்று எனக்கு காண்பிக்கப்பட்டது. லைலத்துல் கத்ர் இரவோ இந்த தினத்திலே தான் என்று எனக்கு அல்லாஹ்வுடைய வஹியின் மூலம் தெளிவாக எனக்கு காட்டப்பட்டது. அப்ப சந்தோஷத்தோடு குதூகலத்தோடு மக்களுக்கு இந்த செய்தியை நான் அறிவிக்க வேண்டும். இன்றைய தினம்தான் அல்லது இந்த குறிப்பிட்ட தினம்தான் லைலத்துல் கத்ருடைய இரவு என்று மக்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்பதற்காக சந்தோஷத்தோடு வெளியே வருகிறேன். வெளியே பார்த்தால் இரண்டு சகோதரர்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டு சகோதரர்கள் அவர்கள் பிரச்சனை பட்டுக் கொண்டு சிக்கலிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை கண்டேன். நபிகளா சொல்லுகிறார்கள், அந்த இரண்டு பேரையும் பார்த்தவுடன் எனக்கு காட்டப்பட்ட அந்த செய்தி முழுமையாக மறக்கடிக்கப்பட்டு விட்டது. இன்றைய தினம்தான் லைலத்துல் கத்ர் என்று எனக்கு காட்டப்பட்டது, ஆனால் அந்த செய்தி முழுமையாக எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், தஹர்ரவ் லைலத்துல் கத்ர், இந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சிறப்பு பொருந்திய இந்த இரவை நீங்கள் ஒவ்வொரு அந்த ரமலானுடைய மாதத்தில் இறுதிப்பத்திலே ஒவ்வொரு ஒற்றைப்படையான இரவுகளிலும் நீங்கள் தேடி பெற்றுக் கொள்ளுங்கள். அதிகமான அமல்களை நீங்கள் அதிலே செய்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒற்றைப்படையான இரவுகளில் சில தினங்களை நாங்கள் கழித்து விட்டோம். இன்னும் சில தினங்கள் வரப்போகின்றன. எந்த தினத்திலே நாங்கள் கழித்த தினத்திலே இந்த லைலத்துல் கத்ர் இரவு வந்துவிட்டது அல்லது நாங்கள் கழிக்க போகிற இந்த தினத்திலே இந்த லைலத்துல் கத்ர் இரவு வரப்போகிறதா என்பதை யாருமே சொல்ல முடியாது. எனவே இந்த ஒற்றைப்படையான இரவுகளில் எங்களுடைய அமல்களை நாங்கள் அதிகம் அதிகமாக செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். நாங்கள் செய்த அந்த குற்றத்துக்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடி, யா அல்லாஹ் என்னை மன்னி என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்டு அதிலே இருந்து விமோசனம் பெற வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக விசேடமாக இந்த லைலத்துல் கத்ர் இரவை பற்றி சொல்லும் பொழுது, மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திசாபன், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களாக அல்லாஹ்வை இறை விசுவாசம் கொண்டவர்களாக யார் இந்த லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று வணங்குகிறார்களோ, ஊஃபிரலஹும் அதகதவும் இன் தம்பிஹி, அவருடைய முன்னைய பாவங்கள் அனைத்தும் முழுமையாக மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. அவன் கிட்டத்தட்ட அன்று பிறந்த ஒரு பாலகனை போன்று மாறிவிடுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதிலே இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். என்ன விடயம் தெரியுமா? லைலத்துல் கத்ர் இரவு என்பது 27வது தினம்தான். அந்த 27வது தினம்தான் லைலத்துல் கத்ர் என்பது நபிகளால் சொல்லித் தந்த ஒரு விடயம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொல்லவில்லை இறுதிப்பத்திலே 27வது ஒரு தினம் வரும், அந்த தினத்திலே தான் லைலத்துல் கத்ர் இரவு, 1000 மாதங்களை விட சிறந்த இரவு அந்த தினத்திலே தான் வரும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொல்லித் தரவில்லை. எனவே 27வது தினமாகவும் இருக்கலாம், அல்லது 25ஆகவும் இருக்கலாம், அல்லது 23ஆகவும் இருக்கலாம், அல்லது 21ஆகவும் இருக்கலாம். ஒற்றைப்படையான எந்த இரவுகளிலும் லைலத்துல் கத்ர் இரவு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. எனவே இந்த இறுதிப்பத்தில் இருக்கிற ஒற்றைப்படையான இரவுகளில் ஒரு இரவை மாத்திரம் மையமாக வைத்து, ஒரு இரவை மாத்திரம் மையமாக வைத்து அந்த இரவிலே மாத்திரம் அதிகமான அமல்களை செய்வது, அதிகமான நிகழ்ச்சிகளை செய்வது, அதிகமான ஏற்பாடுகளை செய்வது நபி வழி அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நாங்கள் சொல்லுகிறோம் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையாக நீங்கள் ஹதீஸ்களிலே தேடி பாருங்கள் அல்லது தமிழ் மொழிபெயர்ப்பை நீங்கள் பாருங்கள், நபிகளார் சொல்லுகிறார்கள், தஹர்ரவ் லைலத்துல் கத்ர், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை கஷ்டப்பட்டு நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். 27வது இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவென்றால் நபிகளார் தஹர்ரவ் கஷ்டப்பட்டு தேடிக்கொள்ளுங்கள் என்கிற வாசகத்தை உபயோகித்திருக்க மாட்டார்கள். ஏன் நபிகளார் சொல்லுகிறார்கள் என்றால், லைலத்துல் கத்ர் இரவு என்பது ஒற்றைப்படையான இரவுகளில் வரக்கூடியது, அதை கஷ்டப்படுத்தி நீங்கள் அதை கடுமையான முறையிலே தேடி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். எனவே குறிப்பிட்ட ஒரு இரவை 27வது தினம் தான் லைலத்துல் கத்ர் இரவு என்று நாங்கள் அதை மையப்படுத்தி அதிலே குறிப்பாக சில அமல்களை செய்து அதிலே குறிப்பாக இரவு முழுக்க விழித்திருப்பது, அந்த இரவுக்கென்று மாத்திரம் சில ஸ்பெஷலாக சில அமல்களை செய்வது நபி வழி அல்ல, நபி வழிக்கு முரணானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அப்படித்தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அமல் செய்ய வேண்டுமா? இந்த இறுதிப்பத்தில ஒவ்வொரு ஒற்றைப்படையான இரவுகளையும் நீங்கள் அதிகமாக அமல் செய்யுங்கள். இதுதான் நபி வழி. நபி வழி என்பது 27 மட்டும் அமல் செய்வது கிடையாது, 21 இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஒற்றைப்படையான இரவுகளிலும் அதிகம் அதிகமாக அமல்களை செய்யுங்கள், அதிகம் அதிகமாக பயான் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யுங்கள், அதிகம் அதிகமாக அல்லாஹ்வுடன் நெருங்குங்கள். இப்படி எல்லா விடயத்தையும் நீங்கள் செய்யுங்கள். ஒரே இரவை மாத்திரம் குறிப்பாக வைத்துக் கொண்டு சொல்ல வேண்டாம் அல்லது செய்ய வேண்டாம் என்பதை நாங்கள் நபிகளாருடைய இந்த செய்திகளின் ஊடாக புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நபியவர்களே, அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லைலத்துல் கத்ர் இரவிலே மிக முக்கியமான ஒரு துஆவை காட்டி தந்திருக்கிறார்கள். லைலத்துல் கத்ர் இரவிலே அதிகம் அதிகமாக நீங்கள் இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். எங்களில் எத்தனை பேருக்கு இந்த துவா பாடம் என்பதை முதலாவது நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹும்மா இன்னக அஃவுன் துஹிப்புல் அஃவா ஃபஅஃபு அன்னி, நன்றாக வழங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹும்மா இன்னக அஃவுன் துஹிப்புல் அஃவா ஃபஅஃபு அன்னி. இதனுடைய கருத்தை பாருங்கள். நபிகள் சொல்லுகிறார்கள், அல்லாஹும்மா யா அல்லாஹ் இன்னக நிச்சயமாக நீ அஃவுன், பாவங்களை மன்னிக்க கூடியவன். உன்னுடைய அடியார்கள் செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கிறது, அந்த பாவங்களை நீ மன்னிக்க கூடிய ஒரு இறைவானி. எனவே நீ மன்னிப்பை அதிகமாக விரும்புகிறாய், உன்னுடைய வாழ்க்கையில் நீ மன்னிப்பை அதிகமாக விரும்புகிறாய், எனவே என்னுடைய பாவத்தை எல்லாம் நீ மன்னித்து விடியா அல்லாஹ், நான் செய்த குற்றம் குறைகளை எல்லாம் நீ மன்னித்து விடியா அல்லாஹ் என்று அந்த அழகான பொருளை தரக்கூடிய இந்த சின்ன துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் இரவிலே ஓதியிருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த ஒற்றைப்படையான ஒவ்வொரு இரவுகளிலும் இந்த துவாவை நாங்கள் ஓத வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கழிந்த இரவுகளை விட்டு விடுங்கள். கழிக்க போகிற ஒரு சில இரவுகளிலாவது நபிகளாருடைய இந்த சுன்னாவை, இந்த துவாவை பாடமிட்டு, இந்த துவாவுடைய பொருளை விளங்கி, இந்த துவாவை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அமல்படுத்த வேண்டும். எனவே ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வளமையாக அடிக்கடி சொல்லப்படுகிற விடயம்தான் என்ன தெரியுமா? சென்ற வருடம் எங்களோடு இருந்தவர்கள் இந்த கிடையாது, சென்ற வருடம் எங்களோடு ரமலானிலே முழுமையாக எங்களை எங்களோடு இருந்து, எங்களோடு ஒன்றாக நோன்பு கறந்து, எங்களோடு ஒன்றாக சதக்கத்துல் ஃபித்ரை கொடுத்து, எங்களோடு ஒன்றாக திடரிலே வந்து தொழுத எத்தனையோ சகோதர சகோதரிகள் இன்றைக்கு மண்ணறைக்கு சென்று விட்டார்கள். இந்த உலகத்திலே நாங்கள் நிரந்தரமாக இருப்பதற்கு வந்தவர்கள் கிடையாது. வளமையாக ஓதப்படுகிறதா இல்லையா? வலல் ஆஹிரத்து ஹைருன் வாபுகா, இந்த உலக வாழ்க்கையை விட அந்த மறுமை வாழ்வுதான் சிறந்தது, அதுதான் நிரந்தரமானது. இந்த உலக வாழ்க்கையை விட மறுமை வாழ்வுதான் சிறந்தது, அதுதான் நிரந்தரமானது, அதுதான் உங்களுக்கு பிக்சட்டாக தரக்கூடிய வாழ்வு என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாங்கள் வெறுமனே ஒரு பிரயாணியை போன்றுதான் வந்திருக்கிறோம். ஒரு பிரயாணி எப்படி அவனுடைய பிரயாண கலைப்பின் காரணமாக ஒரு மரத்தின் கீழே அவன் ஓய்வெடுப்பானோ, அந்த ஓய்வெடுக்கிற மரத்தை போன்றுதான் எங்களுக்கு இந்த உலகம். ஓய்வெடுத்து முடித்து விட்டோம் என்றால் அந்த மரத்திலே நாங்கள் இருப்போமா? ஒரு பிரயாணி பிரயாண கலைப்பிலே ஒரு மரத்தின் கீழே ஓய்வெடுக்கிறான். ஓய்வெல்லாம் எடுத்து முடிஞ்சாச்சு, அவன் ரெஸ்ட் எடுத்து முடிந்ததன் பின்னாலும் அந்த மரத்தின் கீழே அவன் இருக்க மாட்டான், தொடர்ந்து அவனுடைய பிரயாணத்தை முன்னெடுத்து செல்வான். அதே மாதிரி தான் இந்த உலகத்திலே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வது ஒரு நீண்ட பிரயாணம் செய்கிறோம். இந்த நீண்ட பிரயாணத்திலே இந்த உலகம் என்பது நாங்கள் இந்த உலகத்தில் ரெஸ்ட் எடுப்பதற்காக ஓய்வெடுப்பதற்காக வந்த மாதிரி ஒரு இடம் தான் இந்த உலகம். எனவே இந்த உலகம் முடிந்து விட்டதா எங்களுடைய நீண்ட அந்த பிரயாணத்தின் நிரந்தரமான வாழ்க்கையை நோக்கி நாங்கள் புறப்பட வேண்டும். அதுதான் இந்த சுவனம், அதுதான் சுவண்டிகள் நிறைந்த சுவனம். எங்களுடைய அடிப்படை இலக்கு, எங்களுடைய பிறலான இலக்கு அதுதான் சுவர்க்கம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே என்னதான் பட்டம் பதவிகளிலே இருந்தாலும், என்னதான் பெரிய கார் பங்களாக்கள் என்று இருந்தாலும், இந்த உலகத்திலே நாங்கள் மரணிக்கும் பொழுது எங்களை கொண்டு போய் வைக்கப்படக்கூடிய ஒரு இடம் அந்த மண்ணறையாகத்தான் இருக்கிறது. அது பெரிய பொஸ்ஸாக இருந்தாலும் சரி, பெரிய முதலாளியாக இருந்தாலும் சரி, அல்லது சாதாரணமான பாமரனாக இருந்தாலும் சரி, எந்த பாமரனையும் அந்த சந்தோக்கி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெட்டியிலே தூக்கி எங்களை அப்படியே சுமந்து கொண்டு சென்று ஒரு பெட்டியிலே வைத்து அப்படியே மண்ணறைக்குள் வைத்து அடக்குகிற காட்சியை இன்றைக்கு பார்க்கிறோம். அதில் யாருக்கும் எந்த விதமான விதிவிலக்கும் கிடையாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான அருள் பொருந்திய இந்த மாதம் எங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் வரமாட்டாது. நாங்கள் வருகின்ற வருடம் உயிரோடு இருப்போமா என்று கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மரணம் என்பது ஒரு உறுதியற்ற நிச்சயமற்ற ஒரு விடயமாக இருக்கிறதை பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானிலே இருக்கிற எஞ்சி இருக்கிற இந்த காலப்பகுதிக்குள் ரமலானை முழுமையான முறையில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவாறு நபிகளாருடைய சுன்னாவை ஏற்றுக்கொண்ட வண்ணம் இந்த ரமலானை முழுமையாக நாங்கள் கழிக்க வேண்டும். ரமலானுக்கு பெரியாவிலே சொல்ல போகிறோமா, சந்தோஷமாக எல்லாம் சொல்ல வேண்டும். இந்த ஊருக்கு நான் வந்து இந்த ஊரிலே என்னை முழுமையாக நோன்பு நோற்றார்கள், இந்த ஊரிலே என்னை இரவு முழுக்க அல்லாஹ்வை நின்று வழங்கினார்கள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முழுமையாக செய்தார்கள் என்ற முழு மனதோடு முழு சம்மதத்தோடு பெரியாவிடை பெற்ற ஒன்றாக இந்த ரமலான் செல்ல வேண்டும் என்றால், இந்த இறுதி கட்டத்தில் இருக்கிற இந்த சில நாட்களிலேயாவது எங்களுடைய அமக்களை நாங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய இப்படியான இந்த விடயங்களை அறிந்து அல்லாஹ்விடத்திலே நாங்கள் நல்ல நன்மைகளை, பெரிய நன்மைகளை, அதிகூடிய நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாக இந்த ரமலானுடைய இருக்கிற எஞ்சிய காலத்தை கழித்து பெருநாளுடைய தினத்திலே நபிகளார் எங்களை எப்படி இருக்க சொல்லி இருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் இந்த பெருநாளையும் கழித்து பெருநாளுக்கு பின்னால் வரக்கூடிய காலகட்டத்தை ரமலானிலே பெற்ற அந்த ரமலானிலே பெற்ற பயிற்சியின் மூலம், ஆன்மீக பயிற்சியின் மூலம் ஏனைய 11 மாதங்களையும் கழிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. العالمين
الله اكبر الله اكبر اشهد ان لا اله الا الله اشهد ان محمد رسول الله حي على الصلاه حي على الفلاح قد قامت الصلاه الله اكبر الله اكبر لا اله الا الله